ಸ್ಥಿರಾಭವತು ಮೀಶ್ವರ ಪಾದ ಪದ್ಮ ಸಕ್ತಾವಧೂರ್ವಿರಹಿಣೀ ವದದಾ ಸ್ಮರಂತಿ ಸದ್ಭಾವನಾ ಸ್ಮರಣ ದರ್ಶನ ಕೀರ್ತನಾದಿ ಸಮ್ಮೋಹಿ ದೇವ ಶಿವ ಮಂತ್ರ ಜಪೇ ನವಿಂದೆ ಸದುಪಚಾರ ವಿಧಿಷು ಅನುಬೋಧಿತಾಂ ಸವಿನಯಾಂ ಸಹೃದಂ ಸದುಪಾಶ್ರಿತಾಂ ಮಮ ಸಮುದ್ಧರ ಬುದ್ಧಿಮಿಮಾಂ ಪ್ರಭೋ ವರಗುಣೇನ ನವೋಢವಧೂಮಿವ ನಿತ್ಯಂ ಯೋಗಿ ಮನಃ ಸರೋಜ ದಲ ಸಂಸಾರಕ್ಷಮಃ ಸ್ವತ್ಕ್ರಮಃ ಸಂಭೂತೇನ ಕಥಂ ಕಠೋರಯಮರಾಟ್ ವಕ್ಷಃ ಕವಾಟಕ್ಷತಿ ಅತ್ಯಂತಂ ಮೃದುಲಂ ತ್ವದಂಗ್ರಿಯುಗಳಂ ಮಹಾಮೇ ಮನಶ್ಚಿಂತಯತ್ಯೇತಲ್ಲೋಚನ ಗೋಚರಂ ಕುರು ಪ್ರಭೋ ವಿಭೋ ಹಸ್ತೇನ ಸಂವಾಹಯೇ. ಶಿವಾನಂದ ಲಹರಿ ಪ್ರಕರಣತ್ರ 27, 28, 79 ಶ್ಲೋಕಗಳು. 77th ಶ್ಲೋಕ ನೇತ್ರ ಪಾತ್ರ. ಬುದ್ಧಿಸ್ಥಿರಾ ಭವತು ಈಶ್ವರ ಪಾದ ಪದ್ಮ ಸಕ್ತಾವಧೂ ವಿರಹಿಣೀವ ಸದಾಸ್ಮರಂತಿ. ಪರಮೇಶ್ವರನುಡಿಯ ಪಾದ ಪದ್ಮಗಳ ನಮ್ಮ ಬುದ್ಧಿ ನಿಶ್ಚಯಮಾಗ ನಿಕ್ಕಡೋ, ಇಂಗಂಗ ಅಸಯಾಮ ನಿಕ್ಕಡೋ. ಅದು ನಿಕ್ಕರತಕ್ಕಾಗ எப்படி சர்வதா சர்வகா அவரையே நினைக்கிறது அப்படிங்கிறார். அவருடைய ஒரு நினப்பினால்தான் இவைகள்லாம் நம்ம புத்தி இங்கெங்கேயும் அசையாம இருக்கும். ஒரு இடத்துல புத்தி நின்னா அதற்கு பிறகு இந்த புத்திக்கு ஒரு விசேஷமான ஒரு குணம் ஏற்படும். என்னது அந்த புத்தியானது? ஆத்ம தத்துவ ஞானத்தை அறியக்கூடியதான சாமர்த்தியத்தை பெறுகிறது. எப்பொழுது ஞானம் வருதோ அதற்கு பிறகு அவனுக்கு அஞ்ஞானமானது போயிடுது. அஞ்ஞானம் போனா அவன் ஆனந்தமான மோட்ச நிலையை அடையலாம். ஸோ இந்த மோட்ச நிலை அடையிறதுக்கு முக்கியமாக பக்தி. அந்த பக்தியிலிருந்து விசேஷமாக ஏகாகிரதை, மனசானது ஒரு நிலையில் அசையாம இருக்கணும். இந்த அசையாம இருக்கணுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது இங்க சொல்றது. சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி அஸ்தித்யேவோபலப்தவ்ய, என்னையும் ஆட்கொள்ளதாக ஒரு பரமாத்மா இருக்கிறார், அந்த பகவான் இருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வேணும். அதான் சத்பாவனை. நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவார், எப்படிப்பட்டதான சிரமம் இருந்தாலும் நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார் எனக்கூடியதான ஒரு நம்பிக்கை. சில பேருக்கு நாம் இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கோமே நம்மளை ஆட்கொள்வாரா அப்படின்னு ஒரு சந்தேகம், அது இருக்கப்படாது. என்ன அபிச்சே சுதுராச்சார பஜதே மாம் அனன்யபாக், எப்படிப்பட்டதான பாபம் பண்ணின போதிலும் பகவான சரணாகத்தை அடைஞ்சால் பகவான் நிச்சயமா காப்பாற்றுவார். அவருக்கு வந்து இவ்வளோ பாபம் பண்ணினியே என்னெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. என்ன பண்ணுறார்? ஓஹோ நீ திருந்து விட்ட, ஏன் நான் வந்து சரணாகத்தை அடைஞ்சு விட்டேல, அதனால உங்களை மறுபடியும் பழைய பாபங்கள் கணக்கில் எடுத்துக்காம அவருக்கு ஞானத்தை கொடுக்க சித்தமாக இருக்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்? பகவான் இடத்துல நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவார் எனக்கூடியதான எண்ணம் வச்சுக்கணும். சத்பாவனா எண்ணம் இருக்கு சார், சும்மா இருக்கக்கூடாது. ஸ்மரண கீர்த்தன தர்சன கீர்த்தனானி, ஸ்மரணம் அவரையே நினைச்சு இருக்கணும், அவருடைய குணகணங்களை மறுபடியும் மறுபடியும் நினைச்சுட்டு இருக்கணும். அதுக்கு தர்சன கீர்த்தனாதி அவருடைய திரு வடிவம் அதை பார்க்கணும். கீர்த்தனம் அவருடைய நாமஸ்மரணம் சொல்லிண்டே இருக்கணும். இப்படி சம்மோஹிதேவ சிவ மந்திர ஜபே நவிந்தே, சம்மோகிதேவா மோகம் அடைஞ்சா போல் வேற எங்கேயும் இங்கும் அங்கும் போகாமல் சிவமந்திர ஜபத்தினால, அந்த மந்திர ஜபத்தினால பகவான அடையலாம். நாமஸ்மரணம் ஒரு பாயும், மந்திர ஜபம் ஒரு பாயும். நாமஸ்மரணம் வந்து எல்லோராலையும் முடியும். மந்திரஸ்மரணம்ங்கிறது மந்திரத்தை வேற ஆச்சாரியிட்ட இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நியமத்தோட பண்றது. இப்படி பண்ணிட்டே இருந்தோமையானால் மனசார்ந்து இங்கும் அங்கும் அசையாமல் ஒரு இடத்துல நிற்கும். எப்பொழுது மனசுக்கு ஒரு இடத்துல நிற்கக்கூடியதான ஒரு யோக்கியத்தை வந்தாச்சோ, எதை நினைக்கிறோமோ அதை தவிர இன்னொன்னு கிட்ட போகாமல் இருக்கோம், அந்த சமயத்துல மனசுக்கு ஏகாகிரதை ஏற்படும். அதற்கு பிறகு ஆச்சாரியன் சொன்னதான வார்த்தை இந்த ஜென்மாவிலேயே மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு அதற்காக இப்படி என் புத்தி நிக்கட்டும்னு பிரார்த்திச்சார். புத்தி ஸ்திரா பவதும் ஈஸ்வர பாத பத்ம சக்தா வதூரி வசதா ஸ்மரந்தி வரகிணி வசதா ஸ்மரந்தி சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி சம்மோஹிதேவ சிவ மந்திர ஜபே நவிந்தே. இப்பட இதற்கு முன்னால வதூமிவா அப்படின்னு, அப்பொழுது கல்யாணமான பெண்மணி போல என்ன. அடுத்ததாக என்ன சொல்லிட்டு இருக்கார்? அப்பொழுது புதுசாக விவாகமாயி அவர் குக்காத்துக்கு வந்திருக்கா கொடிக்கதான் ஒரு பெண், அவளுக்கு என்ன பண்ணுவா, பிறந்தாத்துல நல்ல குணங்களை சொல்லி கொடுப்பா பழைய நாள்ல. ஏன்னா பழைய நாள்ல சின்ன பொண்ணா இருக்கும் பொழுதே கலி விவாகமாகும், அஷ்டவர்ஷம் பிராமணம் உபநயிதா அப்படின்னு 8 வயசுல பையனுக்கு உபநயனம், அதே போல 8-9 வயசுல பொண்ணுக்கு கல்யாணம் அப்படி இருந்தது. இப்ப எல்லாம் அதுவும் ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக 25, 28, 30 அப்படி வந்துட்டு இருக்க. இப்பெல்லாம் அவளுக்கு புதுசாக புத்தி சொல்லி கொடுக்க வேண்டியதான நிர்பந்தம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா அவளே இவாளுக்கு சொல்லி கொடுக்க கூடியதான நிலையில இருக்கா, அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனா பழைய நாள்ல ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஒன்னா இருந்தா, அப்பொழுது அவ எப்படி நடந்துக்கணுங்கிறத பெரியோர்கள் அவளுக்கு சொல்லி கொடுப்பா. இப்படித்தான் இருக்கணும், பெரியவர்களுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி போகணும், இப்படி பேசணும், அப்படி எல்லாம் என்ன தெரியாதோ இல்லையோ. அதனால அதே போலயே இவாளும் சின்ன பொண்ணா இருக்கிறதுனால அவளுக்கு தெரியாதுன்னு, அவளை என்ன இருந்தாலும் பரவாயில்ல தெரியாதுன்னு நான் சொல்லி சரி பண்ணுவா. இப்ப பெரிய பொண்ணாக இருக்கிறதுனால நீங்க சொன்னாலும் அவ எடுத்துக்க தயாரா இல்லை. அதோட இவாளுக்கும் கோபம் வருது, இவ்வளவு வயசாகி கூட ஏன் தெரிய சொல்ல தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு. அதனால விவகாரம் என்ன ஆயிடுதுன்னா, இப்ப முன்னால இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. முன்னால எப்படி இருந்தது, பிறந்தாத்துல அம்மா அந்த குழந்தைக்கு என்னென்னமா இருக்கணும், இப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுருந்தா, அது என்னென்ன சொல்லி கொடுக்கறா, அது மாதிரி நம்ம புத்தி இருக்கணுங்கிறது இந்த ஸ்லோகத்துல நம்ம காட்டி கொடுக்கற. சதுபச்சார விதிஷ அனுபோதிதாம் சவிநயாம் சுஹுருதம் சதுபாஸ்ரிதாம் மம சமுத்தர புத்திமிமாம் பிரபோ வரகுணேன நவோடவதூமிவா நவோடவதூமிவா. புதிதாக விவாகமான பெண் மாதிரி நவ ஊடம், அப்பதான் கல்யாணமாய் அனுப்பிச்சிருக்க. அந்த பிறந்தாத்துக்குல இருந்து ஆரம்பிச்சு புக்காத்துக்கு அனுப்புற காலத்துல அந்த அம்மா மனசுக்கு கஷ்டப்பட்டு, என்னதான் இருந்தாலும் 8 வயசு வரைக்கும் அந்த பொண்ணை வளர்த்திருக்க, வளர்த்த பிறகு இனிமேல அவ ஆத்துக்கு அனுப்பிச்சு போற. அனுப்புறதுல சந்தோஷமும் இருக்கு துன்பமும் இருக்கு. சந்தோஷம் என்ன, விசேஷமாக அவ அவாத்துல சௌக்கியமா இருக்க போறாங்கிற ஒரு சந்தோஷம். துன்பம் என்ன, இத்தனை நாள் வளர்த்த நமக்கு மமக்காரம், அவ எப்படி இருப்பாளோன்னு ஒரு பயம், அதனால இவளுக்கு ஒரு கவலை. இருந்த போதிலும் அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கணுங்கிற விவகாரம் முதல்ல சதுபச்சார விதிஷு, பெரியோர்களை உபசரிக்க கூடியதான முறைகள். இந்த பெரியோர்கள்னு சொல்றோமே இதுல 2 வகை இருக்கு. ஒத்தர் யாருன்னா மாமனார் மாமியார் இந்த செட் ஒண்ணு, அதை விட பெரியவா சில பேர் தாத்தா பாட்டி அப்படி இருந்தா, இவர்களுக்கு எப்படி உபச்சாரம் பண்ணணும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். முதல்ல பெரியோர்களுக்கு உபச்சாரம் பண்றதுன்னா அவ எதிர்க்க சமானமா உட்கார்றது, சமானமா பேசுறது, எதிர்த்து பேசுறது இவர்கள்லாம் இருக்கப்படாது. அப்படி இருந்தா மனசுக்கு பிடிக்கல, அவ என்ன பண்றா, ஓஹோ நம்ம ஆத்துக்கு வந்திருக்கா சின்ன பொண்ணு, நமக்கு வேண்டியது பண்ற அப்படின்னு ஒரு மரியாதையா கௌரவமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறான். அப்படி இருந்தது பையனும் இருந்தார், மாட்டு பொண்ணும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறான். பையனும் அப்படிதான் இருந்தான். இப்ப என்ன, பையனும் அப்பாக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்கான், அப்பா கீழே உட்கார்ந்தா சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப எப்படி வரும் மாட்டு பொண்ணுக்கு? அப்ப விவகாரம் என்ன, எல்லாரும் பெரியவர்களுக்கு கௌரவிக்கிறது எனக்கூடியதான அபிமானத்துல இருந்தா, இப்படி கௌரவிக்கிறதுங்கிற அபிமானம் இருந்தா அது நல்லதான். காரணம் என்னன்னு, உங்களையும் நாளைக்கு கவனிப்பா, உங்களை கீழே இருக்கிறவா கவனிப்பா. நான் பெரியோர்களுக்கு தொண்டு பண்ணினோமையானால் நமக்கும் 4 பேர் பண்ணுவா, ஆனா அது தெரிய மாட்டேங்குது. சமானமா தானே இருக்கும், எல்லாரும் ஈக்குவல் தானே அப்படி. முன்னால கீழேத்தான் உட்காருவா எல்லோரும். இப்ப அப்பா மேல உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா நான் மட்டும் ஏன் கீழே உட்காரணும் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனால அப்படி இல்லாம சதுபச்சார விதி, பெரியோர்களிடத்துல எப்படி நடந்துக்கணும், அவர்களிடத்துல எப்படி பேசணும், சமானமா உட்கார்றது இல்ல. 4 பேர் வரும்பொழுது பெரியவா இன்னொருத்தரோட பேசும் பொழுது நடுவுல தான் சேர்ந்துட்டு இருக்கிறது இல்ல. தான் பேசணும்னா அவ பேசின பிறகு இந்த பக்கமா வந்து பேசுறது, இப்படின்னு விவகாரங்கள் இருந்தது பழைய நாள்ல. அது அப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுப்பாளாம். சதுபச்சார விதிஷு அனுபோதிதாம் அனுபோதிதாம், நன்றாக போதிக்கப்பட்டு பெரியோர்களிடத்துல எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், நடுவுல எதிர்த்து பேசப்படுற, 4 பேர் எதிர்க்க பேசப்படாது, உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லணுமே ஆனால் பின்னால சொல்லணும், பெரியோர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா இதை இப்படி பண்ண அப்படின்னு சொன்னா அப்பவே ஆஹா அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணினாதான் தேவையில்லைன்னு சொல்லப்படாது. சொன்னா என்ன ஆகும்னார், அவளுக்கு மனசுல வேற விதமா தாக்கும். அதில் என்ன பண்ணுறேன்னா, அப்ப அப்படியே இருந்து கொஞ்ச நேரம் அனுப்புறது இப்படி பண்ணி நான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னா எடுத்துப்பா விவகாரம் முழுக்க. அப்ப சொல்லுவா இது அப்படியே பண்ணலாமா, ஆனா இப்படி பண்ணணும் நான் ஏன் சொன்னேன்னா இதுதான் விவகாரம் அப்படின்னு சொல்லுவா. இப்ப என்ன, நோ 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 நீங்க சொல்றது தப்பு இதான் ரைட்டு அப்படின்னு சொன்னா அவளுக்கு என்ன ஆறுதுன்னு, புதுசா வந்து நம்ம விஷயம் தெரியாமலேயே இப்படி பேசுறாளே அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். பொண்ணு தப்பு இல்ல, அவளும் இந்த பொண்ணு இடத்துல அபிமானத்தோட தான் இருக்கா, இந்த பொண்ணு நல்ல அபிமானத்தோட தான் சொல்லிட்டு இருக்கா, ஆனா சொல்லக்கூடியதான வழி எப்படி அது தெரியணும். ஆனா அனுபோதிதா, அனுபோதம்னு அறிவு இருக்கு, ஆனா எப்படின்னு அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தா போல அம்மா இப்படி இப்படி சொல்லணும், இப்படி பேசணும், இப்படி நடத்தக்கணும் அப்படின்னு சொல்றா. நாலு பேர் எதற்கா வரும்பொழுது பேசிட்டு இருக்கும் பொழுது தானும் சேர்ந்து பேசப்படாது அப்படின்னு விவகாரம் வச்சுடுறா. இதெல்லாம் சொல்லி கொடுப்பாளாம். சதுபச்சார விதிஷு அனுபோதிதாம், அதுக்கப்புறம் சவினயாம், எப்ப பேசினாலும் வினயத்தோட இருக்கும். இந்த வினயம் எனக்கூடியது நமக்கு நம்ம நாட்டில் முதல்ல இருந்து வந்ததான ஒரு தர்மம். எல்லோரும் விரைவாக தான் இருக்கணும், நல்லா படித்ததுனால கர்வம் இருக்கப்படாது. படித்ததுனுடைய ஒரு அழகு என்னன்னா வினயமாக இருக்கணும். யாரோட பேசினாலும் மெல்லமாக பேசணும், அந்த குரலை ஒசத்தி பேசப்படாது, மெல்லமாக பேசணும். சொல்லும் பொழுதே இன்னொருத்தருக்கு மனசு தாக்கும்படி பேசப்படாது, நிம்மதியாக பேசணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். பேசாம இருக்கலாம், அது தப்பு இல்லை, ஆனால் விவகாரம் என்னன்னா இன்னொருத்தருடைய மனசு புண்படுத்துறா போல பேசப்படாது. அவளுக்கு இப்படி சொன்னா கோபம் வரும்னு தெரிஞ்சுட்டு வேணும்னு அப்படி பேசுற பார்த்தீங்களா இப்பொழுது, அது கூட நிச்சயமாக அவளுடைய மனசுல யாருக்கும் எப்பவும் கோபம் வராம இருக்கட்டும். இப்ப என்னாச்சு, நீங்க பேசினத்தினால அவ கவலைப்பட்டதுனால உங்களுக்கு அதனால ஏதாவது லாபம் உண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கணும். சவினயம், அப்புறம் சுஹ்ருதம், சுஹ்ருத்து நல்ல எண்ணம் மனசுல இருந்துட்டே இருக்கணும். அவளுக்கு கஷ்டம் வரப்படாது, யாருக்கும் கஷ்டம் வரப்படாது எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணத்தோடையே அவளுக்கு துன்பம் வரா போல இருந்தால் அதை பேசவே வேண்டாமே, அது எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணுமா. சுஹ்ருதம் சதுபாஸ்ரிதாம், அதோட மட்டும் இல்லை நன்மையிலேயே நாட்டமுடையதாக இருக்கணும். நம்ம எதை பண்ணினாலும் அது நல்லதாக இருக்கணும், இந்த வீட்டுக்கு நன்மை உண்டாகணும், இந்த ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லோருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை இருக்கப்படாத, நம்ம எதை பேசினாலும் எந்த சின்ன செயல் பண்ணினாலும் இது எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கணும், அந்த எண்ணம் இருக்கவையால வீட்டில் எல்லோரும் சொக்கமா இருப்பான். இப்ப அப்படி இல்லை, என்ன பண்ணிருக்கார், அவாவா அவளுக்கு எது பிடிக்கணுமோ அப்படிதான் இருக்கணுங்க. நீங்க டிவி பார்க்கணும் நான் பார்க்கப்படாதா, நீங்க இந்த சேனல் வச்சுட்டா நான் இன்னொன்று மாத்தப்படாதா, எல்லாரும் காமம் தானே, நான் எனக்கு பிடிச்சது நான் பார்த்துக்கேன், நீங்க பிடிச்சது உங்களுக்கு பார்த்துக்கோ, உங்களுக்கு தானா இப்படின்னு சின்ன குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு வருது. இப்போ வேற என்னாச்சுன்னா, நாம எந்த ஒரு செயல் பண்ணினாலும் அந்த செயல்னால எல்லோருக்கும் மன சந்தோஷம் வரணும், அதுக்கு தகுந்தா போல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் எனக்கூடியதான மனப்பான்மை இருக்கவே ஆனால் வீட்டில் சண்டையே கிடையாது. வீடு முழுக்க எப்படி இருக்கணும், ஸ்வர்க்கம் மாதிரி இருக்கும். ஏன், ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா, அந்த விட்டு கொடுத்து போறதுங்கிறது எல்லார் இடத்துலையும் இருக்கணும், எப்பவுமே அவர் தான் நான் சொன்ன பற்றி கேட்கணும்னு இருக்கக்கூடாது. அப்படி இவாளும் பழகுவா அவாளும் பழகுவா அப்படி சௌக்கியமா இருந்தது. அப்படி சதுபாசிதாம், அப்படிப்பட்டதான என்ன, மம சமுத்தர புத்தி மிமாம் பிரபோ வரகுணேன நவோடவதூமி வா. வரகுணேன, வரனுடைய குணம்னு அர்த்தம் இல்ல, உயர்ந்ததான குணங்கள், வரகான உயர்ந்ததுன்னு அர்த்தம், உயர்ந்ததான ஒரு குணங்களை எனக்கு கொடுத்து நவோடவதூமி வா. அப்பொழுது கல்யாணம் ஆன ஒரு பெண்மணிக்கு நல்ல புத்தி இருக்குமேயானால் அவ எப்படி சௌக்கியமாக ஆனந்தமாக வீட்டில் தானும் இருப்பாளோ, மற்றவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாளோ, அதே விதமாக என் புத்தியில் அது போல நல்ல குணங்கள் வரும்படி பண்ணுவா. ஏன், நான் சௌக்கியமா இருக்கணும். லோகத்துல எப்படி இருக்குன்னு ஜனங்களுக்கு நடுவில் பழக தெரியணும், ஹியூமன் ரிலேஷன்ஸ் முதல்ல தெரியணும். அதுக்கு என்ன இருக்குன்னா நல்ல குணங்கள், குணங்கள் நல்லதா இருக்குமையானால் அவன் சத்ருவா இருந்த போதிலும் கொஞ்ச நாளைக்கு அவன் உங்ககிட்ட வரமாட்டான், அது பார்த்துக்கணும். உங்களிடத்துல வினயம் இருக்குமையானால், உங்களிடத்துல நல்ல குணங்கள் இருக்குமையானால், உங்களிடத்துல நல்ல விஷயங்கள் இருக்குமையானால் அவன் என்ன பண்ணுவான், சத்ருவா இருக்கிறவன் கொஞ்ச நேரம் பார்ப்பான், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சண்டை வந்ததுன்னா இவர் கெட்டவன் சொன்னா ஊரெல்லாம் யாரும் நம்ப மாட்டான், அது பார்க்கணும். இன்னார் கெட்டவர்னு அவன் நாலு இடத்துல போய் சொன்னானா ஒத்தனை நம்ப மாட்டான், உனக்கு தெரியாது போயிட்டு வாங்கினார், அவரை பத்தி எனக்கு தெரியும், நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டியதுலன்னு சொல்லிவிடுவா, இல்லைன்னா ஏதோ இவர் சொல்லிட்டு இருக்கார் விடுங்க அவரை பத்தி நமக்கு தெரியும் அப்படின்னு போயிட்டு இருப்பான். ஆகையால் உங்களிடத்துல நல்ல குணம் இருக்கணும், உங்க புத்தியில நல்ல குணங்கள் இருக்குமையானால் உலகத்தை நீங்க ஜெயிச்ச மாதிரி. ஆகையால் அந்த குணங்கள் நாம் வரவழைச்சுக்கணும். வரவழைச்சுக்கணும்னு என்ன பண்ணணும், பரமேஸ்வரன் அனுக்கிரகம் தான் வரும், ஆகையால் அந்த அனுகிரகங்களுக்கு வரும்படி பண்ணுங்கோ. சதுபச்சார விதிஷ அனுபோதிதாம், நல்ல உபச்சாரங்கள் பெரியோர்களுக்கிடையில எப்படி நாம் பழகணும், அவளுக்கு எப்படி உபச்சாரம் பண்ணணும் அப்படிங்கறத எனக்கு சொல்லிக் கொடுங்க. சவினயம், வினயம் இருக்கும்படி சொல்லிக் கொடுங்க. என்ன இந்த வினயமானது தானா வரணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு தொழிலையும் முன்னுக்கு வர வர கர்வம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. படிச்சா கர்வம் வந்துடுறது. ஒரு தொழில் நன்னா வரும், வேலை நன்னா செய்யறான்னு சொன்னா கர்வம் வரும். ஏன்னா மற்றவர்கள்ட நான் தான் பண்றேன் அப்படின்னு நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு வேற எதிர்பார்க்கறா லோகத்துல. இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க படிக்கிறது முன்னுக்கு வர்றது ஒரு பக்கம், நம்ம முன்னுக்கு வந்த பிறகு நாலு பேர் இதை பாராட்டணும்னு எதிர்பார்க்கறா. பாராட்டணும்னு எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல, இவனே சொல்லிக்கிறான் நாலு பேர்கிட்ட, நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படி பண்ணிருக்கேன் நூறு தரம் சொல்லிட்டு இருக்கான். சொல்லப்படாது நம்ம நாட்டுல எப்படி இருக்குன்னு. நீங்க சொல்லிண்டேன்னா உங்களுடைய புண்ணியம் எல்லாம் போயிடுது. தர்மஹா க்ஷரதி கீர்த்தனாத், நீங்க பண்ணினதான புண்ணியமும் நீங்க பண்ணினதான வசதியான பதார்த்தங்கள்லாம் நாலு பேருக்கு சொல்ல சொல்ல அதனுடைய வேல்யூ குறைஞ்சு போயிருது. அவ தெரிஞ்சுக்காமே வச்சிடணும். ஆமா, நீங்க இந்த கனி மண்ணோடு உங்களுக்கு இது தெரியும், எனக்கு தெரியாத பதினஞ்சு வருஷமா உங்களோட பழகிறேனேன்னா சரி, நீங்க பழகிறீள் அதனால எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லணுமா? நீங்க ஜாதகம் பார்ப்பில, நீங்க அது பண்ணுவில, உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா? என்னமோ கேட்கிற. ஏன் சுவாமி நேர், நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே நேர், வந்ததுமே முதல்ல பயோட கிட்ட கொடுத்துருவாளா, நான் என்னென்ன படிச்சிருக்கேன் என்னென்ன பண்றேன் இதெல்லாம் விவகாரம் இருக்கேன். ஆனா என்ன நேர், அது தெரியாம இருந்து தெரியறது பார்த்தீங்களா, அப்ப கௌரவம் ஜாஸ்தியா. என்னமோ நினைச்சேன் இவருக்கு இதுவும் தெரியும்னு சொன்னா ஒரு சந்தோஷம் ஒரு கௌரவம். முதலே நம்ம சொன்னோம்னா அந்த இது வர்றது இல்லை. ஆகையால் எப்பவுமே நம்மளை பத்தி நாம சொல்லிக்கப்படாது. ஆனா இன்னைக்கு என்ன நேர், வரத்துக்கு முன்னாலேயே நம்மளை பத்தி நிறைய சொல்லிக்கணும்னு எதிர்பார்க்கிறா இன்னைக்கு இருக்க. அதான் சாமி நயம் சுகிருதம் சமூப அஸ்ரிதாம், சுகிருதம் எல்லோருடனும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். சமூப அஸ்ரிதாம் சமூப அஸ்ரிதாம், எல்லோரும் சௌக்கியமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அப்படி நல்ல குணங்கள் ஹே பரமேஸ்வர மம சமுத்தர புத்தி மிமாம் பிரபோ, இப்படிப்பட்டதான புத்தியை எங்களை கொடுத்து எங்களை காப்பாத்துங்க, இந்த சம்சாரத்திலிருந்து நீக்கி விடுங்க. வரகுணே நனவோடவதூமிவா அப்படின்னு நம்ம புத்தியில நல்ல குணங்கள் வரும்படி பண்ணுங்க அப்படின்னு பிரார்த்திக்க. இப்படி நல்ல குணங்கள் பிரார்த்திச்சாரையானால் நல்ல குணங்கள் நமக்கு பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால வரணும். அவர் அந்த குணங்களை நம்ம பிரார்த்திச்சுட்டு வரவழைச்சுட்டோமையானால் நாம் இந்த க்ஷேமமா சம்சாரத்துல வெளியில் வந்துடும். ஏத்து சர்வாணி கர்மாணி மைசன்யஸ்ய மத்பரா அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நசிராத் வார்த்தா. இப்பவே ரொம்ப நேரம் வேண்டாம், மையாவே சிதேதாம் அப்படின்னு என்னிடத்திலேயே ஒரு அபிமானம் இருக்கக்கூடியதான இவாளுக்கு எல்லாவற்றையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் சொன்னதான விஷயத்தையும் இங்க சொல்லியிருக்காரு. இங்க அதுக்கு அடுத்தது இப்ப சொல்றார் பரமேஸ்வரர், நீங்க வந்து சர்வதா சர்வ காலமும் யோகிகளுடைய மனசுல நீங்க தாண்டவம் ஆடுறவங்க. பரமேஸ்வரன் எங்க இருப்பார்? யோகிகளுடைய மனசுல இருப்பார். ஏன் யோகிகளுடைய மனசுல இருக்கார்? யோகிகள் அவ எப்பொழுதும் நினைச்சுட்டு இருக்கார். சர்வதா சர்வ காலமும் யார நினைக்கிறாளோ அவள் இடத்துல பகவான் இருந்துட்டு இருக்கார். ஞானீதோ ஆத்ம இவ மே மதம். ஏன் சொல்றார்? ஞானிகள் எப்பொழுதும் அவரையே நினைச்சுட்டு இருக்கார். அவரை நினைக்கிறதுனால பகவானும் அவளையே நினைச்சுட்டு இருக்கார். அதனால சர்வதா சர்வ காலமும் நாம் யார் இடத்துல ரொம்ப அபிமானத்தோட பிரியமோட இருக்கோமோ அவளுக்கு நம்ம இடத்துல பிரியம் தானா வந்துடும். இந்த பிரியம் எனக்கூடியது நீங்க காட்டுறதுல இருக்க, அவன் மேல கோயிச்சுக்கிறாளேன்னு சொல்லப்படாது. நீங்க பிரியத்தோட இருந்தாலேயானா அவளும் உங்க இடத்துல ஆட்டோமேட்டிக்கா பிரியம் வந்துடும். கொஞ்ச நாளைக்கு தானா பிரியம் வந்துடும். அதே போல பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டு இருக்கார்? சர்வதா சர்வ காலமும் யோகிகளுடைய மனசுல இருந்துட்டு இருக்கார். அந்த யோகிகளுடைய மனசு எப்படி இருக்குன்னு, அவ வெகு நாட்கள் பக்தாளா இருந்தவ. யோகம்ங்கிறது ஒரே நாளே வராது. அந்த யோகமானது வரணுமேயாலும் ரொம்ப நாள் பகவானுக்கு திருப்பணி பண்ணிட்டே இருக்கணும், அப்பத்தான் மனசு நிற்கும். அப்படி அவளுடைய மனசானது வெண்ண மாதிரி நவநீதமாக இருக்க, அந்த யோகிகளுடைய மனசுல பகவான் இருந்துட்டு இருக்காரோ இல்லையா, அந்த யோகிகளுடைய மனசுல அவர் தாண்டவ பாடும் பொழுது அந்த அது எப்படி இருக்க, மெத்துன்னு இருக்கான். அப்படிப்பட்டதான பரமேஸ்வரனே சர்வதா சர்வகாலம் யோகி மனசுலயே இருந்துட்டு இருக்கே, அப்படிப்பட்டதான தாங்கள் என்ன பண்ணினேள்? ஒரு நாளைக்கு கோபம் வந்து யம தர்மராஜாவை எட்டி உதைக்க வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம் வந்து மார்க்கண்டேய லீலையில. ஏன் மார்க்கண்டேயன் மேல அவர் பாசக்கயிறு வீசிவிட்டார். அந்த பாசக்கயிறு வீசினத்தினால் அது லிங்கத்தோடு சேர்ந்து விழுந்தது. இழுத்தார், தனக்கு ஆபத்து வந்தால் கட்டம் வந்தால் அதை பொறுத்துண்டார் பரமேஸ்வரன். ஆனால் மார்க்கண்டேயனுக்கு தன்னுடைய பக்தனுக்கு தனக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணினதான மகானுக்கு இப்படிப்பட்டதான ஒரு கஷ்டம் வரும்படி பண்ணிவிட்டீரே அப்படின்னு நினைச்சுட்டு, அதே சமயத்தில் அந்த மார்க்கண்டேயன் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணையும் பகவான் இடத்துல கட்டினார். அந்த சமயத்தில் பகவான் எழுந்துட்டார். எழுந்து என்ன பண்ணினார், அந்த யமதர்ம ராஜாவை எட்டி வந்துட்டார். இது சாதாரணமாக தெரிஞ்ச கதை உங்களுக்கு. ஆனால் யமதர்ம ராஜாவுடைய மார்பு எப்படிப்பட்டதுன்னு கல்லாட்டம் இருக்கக்கூடியது. ஏண்டனார், அவருடைய மார்பில் ஏதாவது சிறிதேனு ஒரு கருணை இருந்தது ஆனால் இன்னொருத்தரை கொல்ல முடியுமா? யமதர்மராஜானுடைய வேலை என்ன சார்னார், யாராருக்கு சமயம் தீர்ந்து போச்சோ, இந்த உலகத்தில் இருக்க வேண்டியதான காலம் முடிந்தோ, அந்த செகண்டில் எடுத்துடணும். அப்போ வந்து வேண்டியவன் வேண்டாதவன் நல்லவன் கேட்டவன்னா பார்க்கப்படாது. அவருடைய தொழில் அப்படி. யமதர்மராஜா என்ன எதற்காக படைத்து வச்சிருக்கார், ஒரு மனுஷியன் அவன் செய்ததான புண்ணிய பாபங்கள்னால அவனுக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த சரீரம் இருக்க, இந்த உடல் எப்படி கிடைச்சிருக்க, அவன் செய்ததான புண்ணிய பாபங்கள்னால இந்த ஜென்மாவில் இத்தனை புண்ணியம் அனுபவிக்கணும், இந்தெந்த சுகம் அனுபவிக்கணும், இந்தெந்த துன்பத்தை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணினதான கர்மா அவனால் ஃபிக்ஸ் ஆகிடுது. அதற்காக என்ன பண்ணோம், அதை அனுபவிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த சரீரத்தை கொடுத்துருக்க. அதனால தான் வயசான காலத்தில் அந்த துன்பம் இருக்கிறது கொஞ்சமாக தான் இருக்குது, கொஞ்சமாக துன்பம் மாதிரி தான் உங்களால் தாங்க முடியல. பாருங்க, வயசான காலத்தில் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருந்தாலே உங்களால் தாங்க முடியல. ஆனால் குழந்தைகள் என்ன, அவ பாட்டுக்கு போயிட்டு இது என்ன ஒரு குளிரா என்ன அப்படிங்கிறோம். இவருக்கு வடவடான்னு வடங்கிறது, அது ஒரே குளிராக தான் இருக்கு. ஆனால் இவரால் தாங்க முடியல, அந்த குழந்தைகள்லாம் ஓடுறான். காரணம் என்ன, இந்த சரீரமானது வயசாயிடுச்சு. அதே மாதிரி இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடியதான இன்பமோ துன்பமோ சுகமோ துக்கமோ இவைகள்லாம் முன்னாலேயே தீர்மானம் ஆயிடுது. அதனால துன்பம் வந்ததுன்னா அழப்படாது. ஏன்னா ஏதோ ஜென்மாவில் பண்ணியிருக்கோம், அதனுடைய விளைவு இப்போ வந்திருக்கு, துன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க அந்த பாபமெல்லாம் போயிடுது. அப்படி நம்ம இருக்கணும், இதுதான் பெரிய தபஸ். சில பேர் பாருங்க வந்ததுமே அது பொறுத்துக்கவே முடியாது, ஓன்னு கத்துவான், கலாட்டம் பண்ணுவான், அழுவான், நூறு தரம் சொல்லிட்டு இருப்பான். இந்த துன்பம் வறுமையானால் அந்த துன்பமானது எப்பொழுது வருதோ அதை நாம் அனுபவிக்கும் பொழுது இது ஒரு தபஸ்ஸு. ஏன், ஜென்மாந்திரத்தை பண்ணின பாபம் எல்லாம் போறது. அதுக்காக பொறுத்துண்டே இருக்கணும், டாக்டர்கிட்ட போகப்படாதுன்னு யாரும் சொல்லல. அதுக்கு பிரதீகாரம் பண்ணலாம், டாக்டர்கிட்ட போங்க, குளிராக இருந்தது நான் போத்தீங்க, யார் வேண்டாம்னு சொன்னா. ஆனா அதுக்காக அழ வேண்டாம், இப்படி வந்துருதே எனக்கு மட்டும்தான் வந்தது, முதல இருக்கெல்லாம் சௌக்கியமா இருக்காளே, அவா சௌக்கியமா இருக்காள், அதை பத்தி நீங்க சார் பண்றீங்க. அவளுக்கு புண்ணியம் பாபம் இருக்கு, அதுக்கு தகுந்தா போல அவளுக்கு மருது. அதே போல இன்னொருத்தருக்கு துன்பம் வறுமையானா அந்த துன்பத்தை கண்டு நீங்க கருணையோட இருக்கணும். இவனுக்கு வேணும் சார், ஜென்மாந்திரத்தில் என்ன பண்ணி என்ன ஆட்டம் ஆடினா பார்த்தேளா, வேணும் இவனுக்கு, இப்படின்னு சொல்லப்படாது. ஏண்டன்னா இன்னைக்கு வந்ததான துன்பமும் இவன் பண்ணினதான கெட்ட செயலும் ஒண்ணு கூட சம்பந்தம் இல்லை. இவன் இந்த ஜென்மாவில் பண்ணியிருந்தான கெட்ட செயல இன்னொரு பிறவையில அனுபவிக்க போறான். இன்னைக்கு இவன் அனுபவிக்கிறது எது, ஏதோ ஒரு பிறவியில் பண்ணியிருந்தான பாபம், அதனுடைய பலத்தை இவன் அனுபவிக்கிறான். ஆகையால் துன்பத்தை அனுபவிக்காத நம்ம கருணை காட்டணும். நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும், அட்லீஸ்ட் ஹெல்ப் தான் பண்ண முடியல, அவருக்கு உதவ முடியல, அட்லீஸ்ட் பாவம் கட்டப்படுறானேனாவது மனசுல நினைக்கணும். அப்படிலாம் அவனுக்கு இன்னும் வேணும் நன்ன வேணும் அப்படின்லாம் மனசுல நினைக்கப்படாது. இப்படி யமதர்ம ராஜா எப்படி இருக்கார், அவருக்கு ஒரு காரியம், இந்த ஜென்மாவில் யாரா இருக்கு அவளுடைய கர்மா முடிஞ்சு போயிடுதோ அந்த செகண்ட் அங்கேருந்து அவர் எடுத்துடணும். ஏன், அதுக்கு மேலே இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் சுக்கமோ துக்கமோ அவன் அனுபவிக்கணும். அது இந்த ஜென்மாவில் அவனுக்கு இல்லையே, போன ஜென்மாவில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அனுபவிக்கணும். உடலோடு நீங்கள் இருக்கிற பரியந்தம் ஏதாவது ஒன்று வந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லாமல் இன்பம் துன்பம் இல்லாமல் உங்களால் ஒரு கணம் இருக்க முடியுமா, முடியாது. ஆகையால் எந்த செகண்டில் பண்ணினதான் இந்த மூட்டையார் இந்த முடிஞ்சு போயிடுத்தோ, லாஸ்ட் பைசா வரைக்கும் செலவாயிடுத்தோ, இனிமேல இங்க இருக்கப்படாது, அதை எடுத்து பண்ணும். எப்படிப்பட்டவனா நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் ஒரு புழுவா இருந்தாலும் ஒரு பெரிய யானையா இருந்தாலும் அது கணக்கடையாது அவருக்கு. பிராரப்த கர்மா முடிஞ்சது, சரீரம் கீழ் வந்துடுது. சில பேர் சொல்றான் அவன் பாட்டுக்கு 6 மாதம் 1 வருஷம் அப்படியே இழுத்துட்டே கஷ்டப்பட்டுட்டே போனார் சார். சில பேர் எப்படின்னாரு, ஆனால் பிராணம் போயிடுது, என்ன புண்ணியம் பண்ணினாலும் அனாயாசே நம்ம டெய்லி வேற பிரார்த்திச்சுக்கிறான். நீங்க பிரார்த்தனை பண்ணினத்தினாலேயோ இதனாலேயோ ஒன்றும் ஆக போறதில்லை.